நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள். இதே போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil.
வணக்கம். மன வைத்தியர் லக்ஷ்மி அவர்களே, நீங்கள் 25 வருடங்களுக்கு மேலாக ஆஸ்திரேலியாவிலே மன வைத்தியராக கடமையாற்றியிருக்கிறீர்கள். இப்பொழுது ஓய்வு பெற்று விட்டீர்கள். ஆனால் உங்களிடம் பைபோல அல்லது முன்னர் மெனிக் டிப்ரெஷன் என்று கூறுவார்கள், பைபோல என்ற மனவியாதி குறித்து பேச இருக்கிறோம். பைபோல என்றால் என்ன என்று சொல்லுங்களேன் முதலில்.
பைபோல மூட் டிசார்டர் என்று தமிழில திசை மாறும் குழப்பம் என்று சொல்லுவார்கள். அது ஒரு மனநிலை நோய் அல்லது அது ஒரு மூட் டிசார்டர். எங்கள் எல்லாருக்கும் எங்கள் மனநிலை ஒரு நிலையில் இருப்பதில்லை. சூழ்நிலைக்கு தக்கதாக ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது நாங்கள் சந்தோஷப்படுவோம், கெட்ட காரியங்கள் நடக்கும் போது துக்கப்படுவோம். இப்படி எங்கள் மனநிலை மேலும் கீழுமாக இரு எல்லைகளுக்குள் மாறிக்கொண்டிருக்கும். திசை மாறும் குழப்பம் அல்லது பைபோல மூட் டிசார்டர் என்று சொல்லும் போது இந்த எல்லையை மீறி சந்தோஷம் அதீத சந்தோஷமாகவும், துக்கம் எல்லையை அதன் எல்லையை மீறி சோர்வு அல்லது டிப்ரெஷன் என்று சொல்ல நிலைக்கு அடைவார்கள். இப்படி மேனிக் ஃபேஸ் தமிழில் அதை வெறி என்று சொல்லுவார்கள். அந்த நேரங்களில் அதிக சந்தோஷம் மட்டுமல்ல, அந்த நேரங்களில் அவர்கள் பதட்டப்பட்டு பரவசப்பட்டு அவர்கள் பேச்சில் ஒரு வித்தியாசமாக வேகமாக பேசி ஆவேசமாக இருந்து பெருங்கதைகளில் ஈடுபடுவார்கள், வாதாடுவார்கள். தங்கள் கருத்தே சரியென்று நினைத்து அதை பற்றி வாதாடுவார்கள். நித்திரை இல்லாமல் இரவிரவாக வேலை செய்வது, நித்திரைக்கு தேவை இருக்காது. இரவிரவாக வேலை செய்தோ அல்லது டெலிபோனில் பலருடன் பேச எத்தனித்தோ அல்லது டிவி ரேடியோவை பிளக்காக போட்டு அது மற்றவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று நினைவில்லாமல் இருப்பார்கள். ஆபத்தான காரியங்களில் தலையிடப்படலாம். பணச்செலவு அதிகரித்து கடலில் ஈடுபடுவார்கள். இது வந்து அந்த அந்த வெறிய மெனிக் ஃபேஸில் இருக்கும் போது. அதே போல மனச்சோர்வு நேரங்களில் நாளாந்த காரியங்களில் கருத்து குறைவாக இருந்து வழக்கமாக சந்தோஷம் பெருமைப்படகிய காரியங்களில் ஒரு இன்பத்தையும் காணாமல் பிழையான எண்ணங்கள், தன்னால் ஒருவருக்கும் சந்தோஷனம் இல்லை, மற்றவர்களுக்கு தான் ஒரு பேரமாக இருக்கிறேன், மற்றவர் தன்னை இழிவாக பார்க்கிறார்கள் என்று தங்களை தாங்களே ஒதுக்கி கொண்டு இருப்பார்கள். அதே நேரங்களில் சிலவேளை தற்கொல யோசனைகளும் வரலாம். இவர்களுக்கு நித்திரை குறைவாக இருக்கும், பசி இல்லாமல் இருப்பார்கள். இந்த இரு நிலைகளிடம், இந்த மெனிக் ஃபேஸுக்கும் இந்த டிப்ரெஷன் மனச்சோர்வுக்கும் வெறிக்கும் இடையிடையே அவர்கள் மனநிலை சாதாரணமாக இருக்க முடியும். இது ஏன் பைபோல மூட் டிசார்டர் அல்லது திசை மாறும் குழப்பம் என்று சொல்லுவார்கள்.
இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட திசை மாறும் குழப்பம் அல்லது பைபோலர் என்ற மனவியாதி வந்துள்ளவர்களுக்கான அடையாளங்களை நீங்கள் சொன்னீர்கள். அந்த அடையாளங்கள் எல்லோருக்கும் வெவ்வேறு நேரங்களில் தெரிகிறது தானே? அப்படி என்றால் ஒருவருக்கு இந்த பைபோலர் என்ற மனவியாதி வந்திருக்கிறது என்பதை மற்றவர்களால் எப்படி ஒருவருக்கு வந்திருக்கிறது என்பதை அடையாளம் காண முடியும்?
முதலாக கவனிப்போர் அவரோடு வீட்டில் இருப்பவர்கள் தான் கவனிக்க கூட வசதி இருக்கிறது. அவர்கள் நித்திரை இல்லாமல் இரவிரவாக உலாவி திறந்து வேலை செய்ய அல்லது டெலிபோன்ல மெட்டாக்களோடு தொடர்பு கொள்ளவோ எத்தனிப்பார்கள், கோபப்படுவார்கள். சின்ன காரியங்களுக்கும் கோபித்து பரவசப்பட்டு பெரிய காரியங்களை பற்றி யோசிப்பார்கள். அந்த பெரிய ப்ரொஜெக்ட் ஈடுபட யோசிப்பார்கள். வேலையிலேயும் ஆக்கள் கவனிக்கலாம். வழக்கமாக தன் கருத்துகளை அதிக ஸ்ட்ரெஸ் பண்ணி தங்களின் கருத்துகள் தான் முக்கியம் என்று செய்து மற்றவர்களோடு சுரண்டி கொண்டு இருக்க அதுகளை யோசிக்கலாம். இந்த அடையாளங்கள் கூடி பெருங்கதிகள் தாங்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களோ அல்லது தாங்கள் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் தங்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். அப்படி காரியங்களை கதைக்கும் பொழுது யாரும் அதை அறிந்து கொள்ளலாம். பணச்செலவுகள் பட்டு கடன் பட்டு மனைவி அல்லது வீட்டில் இருப்போர் அதுகளை அறியலாம். அப்போது அவர்களுக்கு இவர் சரியான மனநிலையில் இல்லை என்று அறியக்கூடியதாக இருக்கும்.
சரி, மற்றவர்கள் அடையாளம் காண்பது ஒன்று, இந்த பைபோலர் எனக்கு வந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், அதனை நான் எப்படி அடையாளம் கண்டுகொள்ளலாம்?
முதல் முறை இந்த நோய் வரும் பொழுது அதை கண்டுபிடிக்கலாம் என்று எதிர்பார்க்க முடியாது. முதல் முறையாக அவர்களுக்கு கூடிய பிளனோடு கூடிய தங்கள் கருத்துக்களை வெளியே பேசி அப்படி செய்யும் பொழுது அவர்கள் அதை விரும்புவார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் அதை அடையாளங்கள் பெருக்க முதல் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டார்கள். அவர்கள் அதை விரும்பிவார்கள். மற்றவர்கள் அதை ஒரு நோயாக கருதுகிறார்கள் என்று அறிந்தால் அதை கோபித்துக் கொள்ளுவார்கள். ஆனால் இரண்டாம் முறை மூன்றாம் முறை ரிலாக்ஸ் வரும் பொழுது இந்த இந்த நோய் யங் பீப்புள் இளைய ஆக்களுக்கு வாரபடியால் அவர்கள் அதை பற்றி கற்று அதை பற்றி வாசித்து அதை பற்றி ஆராய்ந்து அதை பற்றி அறிந்து தன்னறிவை கூட்டிக் கொண்டால் தங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் வரைக்குள்ள அடையாளங்கள் வரைக்குள்ள அவர் அதை கண்டுபிடிக்கலாம். என்னிடம் எத்தனையோ இளமாக்கள் தங்களுக்கு நிக்கிரை குறைவாக வருகிறது அல்லது தங்களுக்கு திறன் கூடவாக இருக்கிறது போல் தோன்றுகிறது என்று அறியும் பொழுது தங்கள் பாட்டிலேயே வந்து தங்கள் மருந்து ஒருக்கா திருப்பி ரிவ்யூ பண்ண சொல்லி இல்லாட்டி மருந்து கூட்ட வேண்டுமோ என்று தாங்களாகவே கேட்டுக்கொள்வார்கள். அதற்கு அந்த கண்ணறிவை வேணும். அதைத்தான் நாங்கள் அந்த இளமாக்களுக்கு யாருக்கும் இந்த வருத்தம் வரும் பொழுது அதைத்தான் நாங்கள் வடிவாக கற்றுக் கொடுக்க வேணும். தாங்களே தங்கள் வருத்தத்தை ஏற்று அதை பற்றி படித்து அதை பற்றி கற்று அதை பற்றி வாசித்து மருத்துவ குழுவோடு அதை பற்றி கதைப்பவர்களுக்கு நல்ல காலம் இருக்கிறது. அவர்களுடைய மனநிலையை சரியாக வைத்திருக்க கூடிய வசதி இருக்கிறது.
எனக்கு பைபோலர் இருக்கிறது என்று அடையாளம் கண்டுகொண்டோம் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் இதற்கான மருந்தோ அல்லது சிகிச்சையோ அல்லது மருத்துவரை காணவோ விருப்பம் இல்லை என்றால் எந்தவித சிகிச்சையும் எடுக்காவிட்டால் என்னாகும்? இது படிப்படியாக கூடிக்கொண்டே போகுமோ?
அநேகமாக அந்த நோய் கூடி கூடி வந்து அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் அல்லது பரிகாரம் கூட கூட கஷ்டமாக வரும். மூடு அல்லது அந்த குறைக்கிறதுக்கு அந்த அடையாளங்களை குறைக்கிறதுக்கு கூட கஷ்டப்பட்டு கூட மருந்துகள் தேவைப்படும். அவர்கள் அது அநேகமாக வேலையை இழக்கலாம், தங்கள் சொந்த உறவாடுகளை பாதிக்கப்படலாம், பண கஷ்டங்கள் வந்து கடனில் ஈடுபடலாம், வாழ்க்கை தரவு அல்லது குவாலிட்டி ஆஃப் லைஃப் குறைவுபடலாம், தங்கள் இந்த ஆபத்தான காரியங்களில் ஈடுபட்டு சண்டையில் ஈடுபட்டு போலீசாரின் கவனத்துக்கு வரப்படலாம். இது வந்து ஒரு சிறிய காலத்தில் ஒரு 8 கிழமைகளில் அடக்கக்கூடிய வருத்தத்தை இழுபட்டு 1 வருஷம் 2 வருஷமாக இழுபட்டு அப்படி வரலாம். ஆகலும் அடையாளங்கள் அவ்வளவு கணக்க இல்லாட்டிக்கு சில வேளைகளில் தங்கள் பாட்டிலேயே ஒரு ரீசனபிள் ஸ்டேட்டுக்கு வரக்கூடியதாக இருக்கு, சில வேளை வரும். ஆனால் அநேகமாக இந்த நோய் கூடி கூடி போய் கஷ்டமான நேரங்களுக்கு உட்படலாம்.
SBS தமிழ், நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் 25 வருடங்களுக்கு மேலாக மன வைத்திய நிபுணராக கடமையாற்றிய லக்ஷ்மி அவர்கள். சரி, ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்து மருந்துகளை பெற்றுக்கொண்டு அதனை பாவித்தால் இந்த மருந்துகளால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் என்னவாக இருக்கும்?
எல்லா மருந்துகளுக்கும் பக்க விளைவுகள் இல்லை. பக்க விளைவுகள் இல்லாத மருந்து ஒன்றும் இல்லை. ஆனால் நாங்கள் பக்க விளைவுகளையும் இந்த வருத்தத்தின் கெடுதலையும் தீர்மானித்து அதன்படி நடக்க வேணும். அந்த பக்க விளைவுகளை குறைக்கிறதுக்கு முதலாக தேவையானது அந்த நபர் தன்னுடைய வருத்தத்தை ஏற்றுக்கொண்டு அதை பற்றி கற்று இதுக்கு மருந்து தேவை என்று தானாகவே அதை ஏற்றுக்கொண்டால் பக்க விளைவுகளும் குறைவாக இருக்கும். அதை அவர்கள் அடக்கிக் கொள்ளலாம். பைபோலர் மூட் டிஸார்டருக்கு 3-4 வகையான மருந்துகள் இருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விளைவு இருக்கிறது. அப்ப அந்த விளைவுகளை அவர்களுக்கு சகிக்க முடியாமல் இருந்தால் அதை பற்றி தங்கள் டாக்டரோடு பேசி அந்த டோஸை குறைக்கலாம் அல்லது வேறு மருந்துகளை தாவிக்கலாம். அப்படி உதவி இருக்கிறது. ஆகலும் கூடிய பக்க விளைவுகள் இருக்கிறதுக்கு ஒரு ஆன்டிடோட் மாதிரி ஒரு இன்னொரு மருந்து கொடுத்து அந்த பக்க விளைவுகளையும் குறைத்துக் கொள்ளலாம்.
பலர் எந்த விதமான மனநோய்க்கும் வைத்தியரை அணுகாமல் அல்லது சிகிச்சை பெறாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் நமது சமுதாயத்திலே இதை பற்றிய ஒரு சோஷியல் சிக்மா அல்லது ஒரு அதை ஒரு இழுக்காக பார்க்கிறார்கள். உங்களது அனுபவத்திலே, உங்களது 25 வருட அனுபவத்திலே இதனை எப்படி ஒருவர் மீறலாம் அல்லது அதனை மீறி வைத்தியரை காண அணுகலாம் என்ற மனப்பாங்குக்கு வரலாம், அதை பற்றி சொல்லுங்களேன்.
அது வந்து பொய்யான நம்பிக்கைகளும் பொய்யான அறிவையும் கொண்டதாலதான் இது இந்த ஸ்டிக்மா அவமானம் இருக்கிறது. இது ஒரு பொய்யான நம்பிக்கை. அதற்கு நாங்கள் இந்த சொசைட்டியை நாங்கள் கட்டி கொடுக்க வேண்டும். அதற்கு சரியான அவர்களுக்கு சரியான உண்மையான கருத்துக்களை அவர்களுக்கு கொடுத்து அதை பற்றி பேசி இந்த மனநோயும் மற்ற நோய்களை போல ஒரு நோய்தான் என்று சொல்லி சமுதாயம் ஏற்றுக்கொண்டால் அது எவ்வளவோ இலகுவாக இருக்கும். இந்த நோயாளர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் அது எவ்வளவோ இலகுவாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கோ இல்லாட்டிக்கு அதை பற்றி பேசிக்கொள்ளவோ அவர்களும் தடைபட மாட்டார்கள். மற்றபடி மருத்துவ குழுக்களும் அந்த குடும்பங்களும் இவர்களுக்காக வாதாடி இவர்களுடைய ரைட்ஸ் இவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கவாங்க. சுகம் வந்த பாதிக்கப்பட்டு பிறகு சுகம் வந்தவர்கள் தங்கள் கதைகளை வெளியே கதைத்து மற்றவர்களுக்கு அந்த இந்த உணர்வை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்து சமுதாயம் இதை ஏற்றுக்கொண்டால் இந்த நோயாளர்களின் எதிர்காலம் அவ்வளவோ நல்லா இருக்கு.
சரியாக சொன்னீர்கள். SBS தமிழ் ஒலிபரப்பு அதற்காகத்தான் இப்படியான நிகழ்ச்சிகளை அவ்வப்போது நாங்கள் தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம்.
ஓ, அது மிகவும் நன்று. அப்படி இதை பற்றி கதைத்து இதில் ஒரு அவமானமும் இல்லை என்று சமுதாயமும் நோயாளர்களும் நோயாளர் குடும்பங்களும் ஏற்றுக்கொண்டால் இந்த இந்த நோயாளருக்கு எவ்வளவோ அவர்களுடைய லைஃப் எவ்வளவோ ஈஸியா இருக்கு.
சரி, உங்களது அனுபவத்திலே இந்த 25 வருடங்கள் நீங்கள் சந்தித்த நோயாளிகளில் மிகவும் விசித்திரமான அல்லது உங்களுக்கு பயத்தை தூண்டிய அல்லது ஒரு மறக்க முடியாத நோயாளி அல்லது சம்பவம் ஒன்றை எம்முடன் பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
இந்த இப்படிப்பட்ட மனநோயாளர்கள் கொடியவர்களோ மிகவும் ஆபத்தானவர்களோ என்று நான் அவர்களை விவரிக்க மாட்டேன். அநேகமாக அவர்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள், பீப்புள் ஆஃப் அத்தாரிட்டி அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் தங்களை அடக்கி தன்மையாக இருக்கவே எத்தனிப்பார்கள். அவர்களை மதித்து தன்மையாக ஆனால் திடமாக கதைத்தால் அவர்களை ஹேண்டில் பண்றது அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது இல்லை. ஆனால் மதுபானமும் ட்ரம்ஸும் இதோடு சேர்ந்தால் அந்த நேரங்களில் அவர்கள் ஆபத்தான நிலையில் இருப்பார்கள். நான் சில வருடங்களாக நான் சமூக சுகாதார நிலையத்தில் பணியாற்றி இருக்கிறேன். அடிக்கடி நோயாளர்கள் இருக்கும் வீடுகளுக்கு போய் அவர்களை நிர்கணித்தோ அசஸ் பண்ணி அவர்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக ஒழுங்கு பண்ணியிருக்கிறேன். இதை நாங்கள் இருவராகவோ மூவராகவோ தான் செய்வோம். ஆனால் போக முதல் நாங்கள் ஆபத்தை நிர்ணயித்து நோயாளியின் நிலைமையை அறிந்து தேவையென்றால் போலீசுடன் தான் போவோம். அங்கு போய் அங்கு நாங்கள் போன பிறகு ஒரு ஆபத்தான நிலை என்று அறிந்தால் நாங்கள் உடனே திரும்பி போய் போலீசுடன் தான் போவோம். ஆஸ்பத்திரியில் ஒருவர் வன்முறையாக இருந்தால் அவர்களை நாங்கள் தனியாக ஆபத்து அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அணுகாதபடி வைத்திருக்க இடம் இருக்கிறது. ஆஸ்பத்திரி செக்யூரிட்டியை உதவியோடு அவர்களை அங்கு வைத்திருப்போம். எனக்கு நேரடியாக எனக்கு பெரிய ஆபத்தான காரியங்களில் நான் ஒரு காலம் வரவில்லை. ஆக மீறி போனால் அவர்களுடைய பதட்டத்தோடு பெரிய குரலில் பேசி அகட்டி இருக்கிறார்கள். அந்த வேளையில் நான் மரியாதையாக அவர்களை பேசி அவர்கள் அடங்காவிட்டால் நான் போய் பேர்ந்து அவர்கள் அடங்கினா பிறகு வேலையோடு கதைப்பேன். நான் வேலை செய்த இன்னொரு இடத்தில் ஒருவருக்கு ஒரு இன்னொரு டாக்டர் லிஃப்டால வந்து அங்கும் பொழுது ஒருவர் பக்கத்துல நின்று ஒரு பட்டர் நைஃப் காப்பாட்டறையில் இருந்து கொண்டு வந்த ஒரு பட்டர் நைஃபால அவ்வளவு கூறு இல்லை அந்த பட்டர் நைஃபால அவரை தாக்க பார்த்தார்கள். அதுதான் நான் கண்ட, எனக்கு நடக்கவில்லை, நான் கண்ட ஒரு ஆபத்தான நிலை.
உங்களது நீண்ட நாள் அனுபவத்தினால் இப்படியான நிகழ்வுகளை எப்படி சமாளிப்பது என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன்.
ஓ, நாங்கள் வேலை செய்ய செய்ய எங்களுக்கு அந்த அனுபவம் வரும். நோயாளர் எவ்வளவு பதட்டப்பட்டு எவ்வளவு பதறிக்கொண்டிருந்தாலும் நாங்கள் காமாயிருந்து நாங்கள் இருந்தால் இருந்து அவரின் கண்களை பார்த்து அமைதியாக கதைத்து மரியாதை கொடுத்தோம் என்றால் அநேகமாக அவர்கள் உறங்கி விடுவார்கள். இந்த மதுபானமும் ட்ரக்ஸும் இருந்தால்தான் அவர்களோடு தன்மையாக பேச முடியாமல் இருக்கு.
நல்லது. மனவைத்தியர் லக்ஷ்மி, உங்களோடு உரையாடியது எனக்கும் புத்துணர்ச்சியை தந்திருக்கிறது. இதுபோல் இன்னொரு மனநோய் சம்பந்தமான விடயம் குறித்து மீண்டும் உங்களை தொடர்பு கொண்டு பேச விருப்பம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.